ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து சங்கற்ப நிராகரணத்தின் பாயிரச் செய்திகளையும் மாயாவாதியின் கொள்கைகளில் ஒரு சிலவற்றையும் இறையருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாயிரத்தை தொடங்குகிறார் உமாவதி. பெரும் கடல் உதவும் கரும் கடல் வாங்கி கரும் கடு வாங்கி கந்தரத்து அமைத்த அந்தமில் கடவுள். இறைவனுடைய பெருமையை சேக்கிழார் பெருமான் கூட திருத்தொண்ட தோயின் அடிப்படையில் திருநீலகண்டருடைய வரலாற்றை சொல்லுகிறார் என்றாலும் திருநீலகண்டம் என்பதற்கு அவர் பெயர் வந்ததற்கு காரணத்தை சேக்கிழார் குறிப்பிடுவார். இறைவனியுடைய பெருமைகளில் எல்லாம் இந்த கடல்ல தோன்றிய நஞ்சை எடுத்து பிறரை காப்பதற்காக தன்னுடைய கழுத்திலே வைத்துக் கொண்ட அதாவது உண்டார் அது கழுத்திலே தங்கிச்சு கழுத்தை இடமாக கொண்டு நஞ்சை உண்டவராயிற்றே என்று அவருடைய நிலையின் எண்ணி எண்ணி அந்த அடியவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறியதினால் அவருக்கு திருநீலகண்டன் பெயர் வந்துச்சு சொல்லுவார். உமாவதி சிவம் இங்கு தொடங்குகிறார் இறைவனுடைய பெருமையை சொல்வதற்காக. பெருங்கடல் தந்தர் எழுதல பெருங்கடல் இந்த பயத்தில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் காக்கக்கூடியவன் இறைவன் என்பதை அறிவுறுத்துவதற்காக தான் தோன்றியதாக காட்டுகிறார் உமாவதி. பெருங்கடல் உதவும் அது தரலையா, அது இவர் அழிக்கிறதுக்காக வரல. ஆனால் உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவன் துன்பத்தில் இருந்து குற்றங்களில் இருந்து இறைவன் காக்கக்கூடியவன் என்பதை உணர்த்துவதற்காக பெருங்கடல் உதவும் கரும் கடு அஞ்சம் வாங்கி அதனை இவர் பெற்றுக்கொண்டாரா. கந்தரத்து தன் கழுத்திலே கந்தரம் கந்தரத்தில் தன் கழுத்து கந்தரம் கந்துனா ஒரு பாகம் கட்டப்பட்டது என்பது பொருள். கந்தரத்து அமைத்த அந்தமில் அழிவல்லாத கடவுள். எனவே பிற உயிர்களை காப்பதற்காகவும் புராணத்தின் அடிப்படையில் தேவர்களை காப்பதற்காகவும் தன்னுடைய செயலாக நஞ்சை உண்டா எம்பெருவான் என்று அவருடைய கருணையை பாராட்டுவதை உமாவதி சிவம் இங்கு எடுத்துக்காட்டுகிறார். எனவே கருணை பொழிந்திருக்கிற இறைவனை நாம் வணங்குகிற பொழுது நமக்கும் அந்த பண்பு வந்துவிடும் என்று எண்ணுகிறார். பாலரை உணர்த்தும் மேலவர் போல, அதான் நான் காலையில் உங்களுக்கு சொல்லவும், பாலரை உணர்த்தும் மேலவர் போல தங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய பருவங்களை பருவத்தை அறிந்து பாலர் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு இல்லை, பெற்ற குழந்தைகளிடத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லை. பாலரை உணர்த்தும் பாலர்களுக்கு பருவத்துக்கேற்ற கல்வியை உணரச் செய்கின்ற உணர்த்தும் உணரச் செய்கின்ற மேலவர் போல பெற்றோர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார் உமாவதி. ஒரு குழந்தைகள் படிப்பது என்பது பிற ஆச்சாரியிடத்திலே தேர்ந்து படிப்பதுதான் என்பது அல்ல. சண்டேஸ்வர பெருமானை விசார சர்மருடைய இளமையை காட்டுகிற பொழுது கேட்கிறார், தந்தையிடத்தில் மறைகளை கற்றவர் என்று எழுதுவார். வேதங்களையெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் விசார சர்மர் அறிந்து கொண்டார் என்று எழுதுவார். அறைதலின் வேற்றோர் பணுவல் ஏற்றோர்க்கு அவரவர் தங்களுக்குரிய நிலையில் ஒரு பகுதியை இணைத்துக் கொண்டு இதுதான் வேதத்தின் பொருள் என்று எழுதுகிறார். ஏற்றோர்க்கு இசையா மாறுபடு கூறுவர். அதனால் புறச்சமயங்கள் சிறப்பிளவாகி, ஏன் அந்த புறச்சமயங்கள் எல்லாம் சிறப்பட்டு போயிருந்தா அவங்க இஷ்டத்துக்கு பொருள் இதுதான். இறைவன் எந்த பொருளை சொல்லி இருக்கிறாரோ அந்த பொருளை இறைவனுடைய திருவருளாலே உணர்ந்து எவனொருவன் சொல்லுகிறானோ அதுதான் உண்மை பொருள். இவன் இறைவனையே நினைக்காமல் இறைவனுடைய தன்மையை உணராமல் வேதத்துக்கு பொருள் சொல்ல வருகிறான். ஒரு உரை எழுதுகிற பொழுது உரைக்குரிய நிலையில் இலக்கணங்கள் கற்று உரை எழுத வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வழங்குவதுதான் நம்முடைய மாபாடி. இறைஞர் முனிவர் தன்னுடைய உரையை எழுதுகிற பொழுது இலக்கண குறிப்புகளை கொண்டு உரை எழுதுகிறார். எனவே ஒரு உரை எழுதுகிற பொழுது இலக்கண குறிப்பு இன்றியமையாதது என்பதை நாம் உணர வேண்டும். அதுபோல சாஸ்திரத்திற்குரிய நிலையில் வேதத்தின் பொருளை சொல்லுகிற பொழுது வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய வேதத்தை கடந்து இருக்கவனாக இருக்கின்ற இறைவனுடைய தன்மையை இறைவனுடைய மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு ஒருவன் உரை எழுதுவானேயானால் அது நேரடி பொருளாக அமையும். ஆனால் வேற்றோர் படுவல் ஏற்றோர்க்கு வேறொரு கருத்தை தன் அகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இசையா மாறுபடு கூறுவர். அதனால் புறச்சமயங்கள் சிறப்பில ஆயின. அருளை மாந்தரை வெருளுற மயக்கி அழகை தேரின் இலையில் தீரும். அது மட்டுமல்ல, தாங்கள் கருத்தை தாங்கள் கொண்டிருக்கிற கருத்தை மற்றவர்களால் திணிக்கிற பொழுது அச்சப்படுத்தி கூட திணிக்கிறார். அருளின் மாந்தரை, அருளில்லாத மாந்தரை. ஒரு சமயத்தில் இருந்து இன்னொரு சமயத்திற்கு ஒருவர் மாறுகிறார் என்று சொன்னால் அவன் அந்த தான் தன்னுடைய தாய் சமயமாக இருக்கின்ற சமயத்தின் இறையருளை பெறாதவன் என்பது பொருள். சைவத்தில் இருந்து இப்ப கிறிஸ்தவத்துக்கு போறோம்னா இங்க சைவத்தில் இருக்கிறது ஒழுங்கா சாமியை கும்பிடல, சாமியை கும்பிட்டு இருந்தா இறைவனுடைய திருவருள் கிடைச்சிருக்கும், இறைவனுடைய திருவருள் கிடைச்சிருந்தா அவன் அடுத்த சமயத்துக்கு போயிருக்க மாட்டான். உமாவதி சிவத்தின் காலத்திலே கூட சித்தாந்த நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இருந்து வேறு சமயத்திற்கு மாறுகிறவர்களை கண்டிக்கிறார் உமாவதி. அருளில் மாந்தரை பொருள் உற மயக்கி அழகை தேரில் நிலையில் தீரும். அந்தது புறச்சமயங்கள் அருளில்லாத மாந்தர்களை, கடவுளினுடைய அருள் பெறாத மாந்தர்களை, அருள் பெறுவதற்கு விதி இல்லாத மாந்தர்கள், அருள் இல்லாத மாந்தர்களை. இப்பதான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குத்தான் இந்த சங்கற்பனதாக நூலை கையில் தொட்டு பார்த்தோம். இறைவனுடைய திருவருளிலேன்னா இந்த புத்தகத்தை கையில எடுக்கிறது கூட நமக்கு அருகதை வந்திருக்காது. இறைவனுடைய திருவருள் கிடைக்கலன்னா சித்தாந்த சாஸ்திரத்திற்குரிய நூலையோ திருவுரைகளுக்குள்ள நூலையோ தொடுவதற்கு நமக்கு மனசு வந்திருக்காது. அருளில் மாந்தரை பொருள் உரமையக்கி அழகைத்தேர், அழகைத்தேர் தான நீர், அழகைத்தேரில் நிலையில் தீரும் ஈங்குவை நிற்க. இதையா சமயம் வளர்ந்து சரி, அந்த சமயத்தை பத்தினா நம்ம பேசிட்டு வேண்டாம். நீங்க ஈங்கு இவை நிற்க நீங்கா சமயம் ஊவிது தகுதி மேவிய தாமும். ஆறு சமயங்கள் அகச்சமயங்கள், ஒன்றோடு ஒன்று சென்று உறும் நிலையில் ஆறு மாறா வீருடை செய்வற்றுள் ஆறு சமயங்களாகியவற்றுள் எவம் இல்லா சைவன சமயத்தில் அலையில் ஆகமும் நிலவிதல் உட அவை கனகம் இரணியம் காஞ்சனம் ஈழம் தரம் நிதி ஆடகம் தமிழியம் என்று ஒரு தங்கத்துக்கு இவ்வளவு பேர் சொல்லுவதனாலே ஒப்பொருளை உணர்த்துகிற சமயங்கள் இப்படி தங்களுக்கென்று ஐக்கியம் பாராணம் என்று சமயத்தினுடைய பெயரை பெற்றிருக்கின்றன. ஒரு தங்கத்திற்கு நாம் எப்படி பொருளை சொல்லுகிறோமோ அது போல அந்த பொருளை குறிப்பதற்கு கனகம் இரணியம் காஞ்சனம் ஈழம் தனம் நிதி ஆடகம் தமணியம் என்று பல சொற்களை நாம பயன்படுத்துவது போலத்தான் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆகமங்கள் பலவா பொருள் முடிவு ஒன்றாக இருந்தாலும் அந்த பொருளுடைய முடிவை பல விதத்தில் நாம் சொல்கிறோம். உப்பொருள் என்பது ஒன்று, ஆனால் அவற்றினுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது பலவிதமாக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் பொன்னை சொல்லுகிற பொழுது பொன் என்று மட்டும் சொல்லாது. எப்படி பிற பிற பொருள்களால் நாம் பொன்னை குறிப்பிடுகிறோமோ அது போல அதனால இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, நமக்கு இறைவன் ஒன்றுதான், ஆனால் அவன் சிவபெருமான் என்றும் முருகன் என்றும் விநாயகர் என்றும் சண்டிகேசர் என்றும் தட்சிணாமூர்த்தி என்றும் நாம் வேறொரு பெயர்களால் அழைக்கிறோம் என்றால், அந்த பெயர்கள் எல்லாம் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பகுதிகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் இங்க அதை சொல்ல வர, எவனில்லா சைவன சமயத்தில் அலையில் ஆகமும் நிலவுதல் உள பலவிதமான ஆகமங்கள் இப்பொழுது வேதத்தில் இருந்து வேதத்தின் விரிபொருளாக இருக்கின்ற சிவ ஆகமங்கள் பல தோன்றி இருக்கின்றன. அவற்றிலிருந்து ஆகமங்கள் 28, 18, 16, 15, 12 சொல்லிக்கொண்டு எண்ணிக்கைகளினாலே சில நூல்களை நாம் வரையறுக்கிறோம் என்று சொன்னால், சொல்லப்பெற்ற கருத்து ஒன்றுதான், சொல்லுகிற விதம் வேறுபட்டது. அப்ப அதனால என்னாச்சுன்னா, ஆகமங்கள் ஆகமங்கள் கூறுகிற கருத்து அனைத்தும் இறைவனாக இருக்கிற ஒரு பொருளை பற்றியதுதான். எப்படி ஒரு பொன் பலவிதமான பெயர்களை பெறுகிறதோ அது போல கனகம் தமையினை பல பெயர் பயப்பது ஒரு பொருளே போல, பதி பசு பாச விதிமுறை கிடக்கும் வாய்ந்த நூல்கள் ஆய்ந்தன. பொருள்தான், திருமுறைகளாக இருந்தாலும் சரி, சாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் முப்பொருளை பற்றி சொல்வதுதான். இப்படி ஆக பல பெயர் பயப்பது பொருளை போல, பதிபது பாத விதிமுறைகளுக்கும் வாய்ந்தவர்கள் ஆய்ந்தவராகி ஆசான் ஆகி ஒவ்வொருவரும் அந்த பொருளை பற்றி அறிகிற பொழுது, அதனை ஆராய்ச்சி பிறருக்கு சொல்லுகிற பொழுது தாங்கள் முனிவராக மாறுகிறார்கள். அப்படி மாறிய 7, 5, 200 எடுத்த 1000 அப்படிப்பட்ட முனிவர்கள் புறச்சமயம் அகச்சமயம் என்ற நிலையில் புறச்சமயத்தார் பிறரை மயக்கி அச்சுறுத்துகின்றனர், அகச்சமயத்தார் முப்பொருள் கருத்துக்களை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற விதத்தால் வேறுபடுகின்றனர். அப்படி வேறுபடுகிற பொழுது வேறுபட்ட கருத்தை சொல்லுகிற பெருமக்கள் முனிவர்களாக விளங்குகிற சமய தலைவர்களாக விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சமய தலைவர்கள் ஒரு நாள்ல கூடலாம். எப்ப 7, 5, 35 200, 235 ஒரு 1000 7, 5, 200 எடுத்த 1000 1235 எடுத்த 1000 1000 எடுத்து முதல்ல எடுக்கப்பட்டது 235 வாழும் நல் சகரம் சக ஆண்டு மறுவா நிற்ப அந்த ஆண்டு திகழா நிற்ப பொற்பொது மலிந்த அற்புதம் சபையில் நடனமாடுகிற அற்புதராம் தில்லை நடராஜ பெருமானின் ஆணி 6ஆம் விழாவில் ஆணி மாதத்து 6ஆம் விழாவில் காலையிலே அதை சொன்னேன் நான். ஆணி 6ஆம் நாளில் பொன் தேர் ஆலயத்து பொன்னாலே வேயப்பட்டிருக்கின்ற அந்த திருக்கோயிலில் ஏரா என்மறு நிறையில் இருப்ப 8 பேர் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். புறச்சமயத்தில் ஒருவரும் அகச்சமயத்தில் 6ம் சித்தாந்தி ஒருத்தரும் ஏரா என்மர் நிறையில் இருப்ப மயங்குவாத மாயாவாதி மயக்கத்தை இந்த உலகமானது மயங்கி இருக்கிறது, மாயை மயக்கமாக உள்ளது என்ற வாதத்தை உடையவனாக இருக்கிற மாயாவாதி முயங்கிட ஒரு தலை ஒரு பக்கத்தில் ஒரு தலை ஒரு பக்கத்தில் முதுவெதிர் மணிபெயர் பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம் பதித்துகள் முதுமையாத நகரமாக விளங்குகிற தென்வெண்ணை நகரத்தில் மெய்கண்டவன் அருள் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை பருவி நிற்பர். மாயாவாதி ஒரு புறம் நிற்க மெய்கண்டாரிடத்தில் பாடம் கேட்டவராக இருக்கிற அடியவர்களில் ஒருவர் ஒரு பக்கத்திலே இருக்க. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு இப்ப அதை பாட்டை படிக்கிறோம்னு விளங்க, நான் பாட்டை படிச்சு விளக்கணும்னா கூட ஏதோ மறந்துடுவோம். முதல்ல கதையை சொல்லிட்டேன்னா அப்புறம் சொல்ற போது புரியும். மெய்கண்டவன் அதனால முன்னாடி உங்களுக்கு அந்த கருத்தை சொன்னேன். இந்த நூல் சொல்லப்பட்டதற்குரிய ஒரு சூழல் அதுதான் இந்த பாயிரத்தின் அடிப்படை. மெய்கண்டவன் அருள் கை கண்டவர்களே என்று அழகுவார், வைகண்டருடைய திருவருளை கைவரப்பெற்றவர்கள் ஒருவர் ஒரு தலை ஒரு பக்கத்தில் இருக்க எழுந்தருள் இருக்க வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவர் கொடுத்துக் கொள்ள வேண்டும். வஞ்சப்பிறவிக்கு அஞ்சிய ஒருவர் பிறவிதான் நம்மை துன்புறுத்துகிறது, அதை நீக்க வேண்டும் என்பதற்காக வஞ்சப்பிறவிக்காக ஒருவர் அங்கே வந்து கேள்வி கேட்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை இனி பிறவி இல்லாது வாழ்வதற்குத்தான் உரிய வாழ்க்கை. இதற்குத்தான் நம்முடைய திருமுறைகள் வாழ்த்த வாயும் இணைக்க மன நெஞ்சும் வாழ்த்தும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொருள் அடிப்படையில் வாழ்ந்தோம். இனி எஞ்சிய காலத்தில் இறைவரை வாழ்த்துவதற்காக வாய், நாம் தான் வாயுடையவர்கள். ஆனா நாம சாப்பிடுறது கொஞ்சம் வாயில்லா ஜீவன் நாம மாடு ஆடு இதெல்லாம் சொல்றோம். ஒரு மாடு வாயில்லா ஜீவன் தான், ஆனா ஒரு அண்டா நிறைய இருக்க தண்ணியது குத்துது, இதற்கு பேர் வாயில்லா ஜீவன் சொல்றோம். நாம சாப்பிடுறது இத்தனோடு தான் சாப்பிடறோம், அதுக்கு வாயில், அதுக்காக வாய் இல்லை. வாய் என்று சொன்னால் இறைவனை வாழ்த்த வாய், அந்த உயிரினங்கள் இறைவனை வாழ்த்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாததால் வாயில்லா ஜீவர்கள் தான். நாம வாழ்த்துவதற்குரியவர்கள் ஆதலினால் நாம் வாயுடைய ஜீவன். ஆனா அவையெல்லாம் வாழ்த்தும் பொழுது இப்ப நம்ம வாழ்த்த மாட்டேங்கிறது. வாழ்த்த வாயும் சாப்பிடுறதுன்னு உள்ள உறுப்பு அல்ல வாய், இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவதற்குரியதுதான் வாய். எனவேதான் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை மறிவு நிற்ப வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன், வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் பிறவியே வேண்டாம்னு நினைக்க, வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் எது இறை அருள் ஏன கேள்விதான். எது இறை அருள் ஏன எதப்பா கடவுள், யார் கடவுள், அவருடைய அருள் என்பது என்ன என்று கேட்க, எது இறை அருள் என உடனே மாயாவாதி இது எனும் மாயாவாதி. இதுதான் இறை, இதுதான் இறைவனுடைய அருள் என்று அருள் தர மற்றவர் அயலினர் அவருரை மறுத்து. எனவே அவர் கேட்டவன் ஒருத்தன் வந்து வஞ்ச பிறவிக்கு அங்கே ஒருவன் வந்து கேட்கிறான், எது இறை என்று கேட்டான், எது இறைவனுடைய அருள் என கேட்டான். கேட்டவனுக்கு மாயாவாதத்தை சார்ந்தவன் பதில் சொல்கிறான். அதனை அயலினர் அவர் உரை மறுத்து, அயலினராக இருக்கின்ற அங்கே அமர்ந்திருந்த எண்வரில் அடுத்த மதத்தை சார்ந்தவன் அந்த கருத்தை மறுக்கிறான். அயலினர் அங்கு அயல் இருந்த அருளினர் மறுக்க அவர் உரை மறுத்து சொல் தர அயலில் அவரும் தொலைவுற்று அவரையும் மறுத்து இன்னே எழுவரும் முன்னே கழியுடி. இந்த ஏழு பேர் இப்படி சொல்லி சொல்லி ஒன்று பிளஸ் ஆறு அகச்சமயத்தால் அந்த ஏழு பேர் முடிய கழியுடி. அங்கு அயல் இருந்து அருளினர் பக்கத்திலே இருந்த வைகண்டாரை சார்ந்த அச்சாரியனாக விளங்குகிறவர் அருளினர் அழகு இது, நீங்கள் தங்கற்பம் நிராகரித்தமையன மற்றவர் உரைத்த சொல் கரு பொருள் கொண்டு மற்றவருடைய உரைகளை எல்லாம் பொருளை ஆராய்ந்து பார்த்து வாதம் செப்பை விதண்டை ஏது என்று ஒரு நாள் வகை உவமையும் நிகழ்தர என நான்கீடமான சொல்லாக வாதம் செய்வது போல வாதத்தின் அடிப்படையிலும் சொற்பை என்ற தத்துவ அடிப்படையிலும் விதண்டா வாதம் என்னை ஏட்டிக்கு போட்டியாக கேள்வியை கேட்பது என்பதும் ஏதும் அதற்குரிய காரணத்தை காட்டுவதும் ஆகிய நால்வகை நிலையில் திகழ்தர அருள் சேர் மாந்தர் வேருள் சேராமல் அச்சத்திற்குரிய நிலையில் சேராமல் தர்க்கம் விடயம் கற்க தர்க்கத்தையும் அதற்குரிய பொருளையும் கற்க நற்கவி மாந்தர் நக நவைச்சுவனே. அவர்கள் எப்படி அந்த கருத்துக்களை ஏற்றினர் என்பதை நான் சொல்வேனாக. இப்ப இந்த பாயிரத்துடைய கருத்து முழுக்க ஓரளவுக்கு மேற்கொண்டு நாம் பார்த்திருக்கிறோம். சரி சார், இதுல நம்ம எதை மறந்துடாமல் இருக்கணும்னா, ஏன் பிற சமயங்கள் தோன்றின என்ற கருத்து மறக்கக்கூடாது, அது பதிவு செய்யும். அதன் பிறகு சந்தர்ப்ப நிராகரணம், எங்கு எந்த சூழலில் எழுந்தது, பொற்சபையில் எழுந்தது, இந்த நாளில் எழுந்தது, இந்த விதத்தில் ஒருவன் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுவது போல ஏழு சமயத்தார் சொல்ல, இறுதியில் எட்டாவதாக இருக்கிற சித்தாந்த சைவன் அதற்கு விடை தந்தான் என்பதுதான் பாயிரம். இப்ப பாயிரத்துடைய கருத்து புரியுதில்லை, நாம ஒன்னும் கஷ்டப்படக்கூடாது, சித்தாந்தத்தை எல்லாம் கஷ்டம் நினைச்சுட்டு படிக்கக்கூடாது.